I want to read from a very familiar verse in the Gospel of John.
யோவானின் சுவிசேஷத்திலே மிகவும் தெரிந்ததான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன்.
It's John's Gospel chapter 10.
யோவானின் சுவிசேஷம் 10 அதிகாரம்
and verse 10. John 10 verse 10.
யோவானின் சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனம்.
I believe the Lord has something to say to us, and if you pay careful attention,
நீங்கள் கவனமாய் இந்த செய்திக்கு செவி கொடுத்தால் கண்டிப்பாய் தேவன் நம்மோடு கூட பேச வேண்டிய காரியம் இதில் இருக்கிறது என்று நான் திடமாய் நம்புகிறேன்.
There'll be something that you can receive that can change the direction of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒன்றை நீங்கள் இந்த நாளிலே கேட்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
John 10 verse 10.
யோவான் என்ற சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனம்.
These are the words of Jesus. The thief comes only to steal and kill and destroy.
இயேசுனுடைய வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான்.
I came they might have life and might have it abundantly.
நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்.
We know that the thief is Satan.
இந்த திருடன் சாத்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
So two things here which we need to think about.
நாம் இங்கே இரண்டு காரியங்களை குறித்து தியானிக்க வேண்டியிருக்கிறது.
One is that the thief has come to steal.
ஒன்று திருடன் திருட வந்திருக்கிறான்.
And that Jesus came not only to give us life but to give us abundant life.
ஆனால் இயேசுவோ நமக்கு ஜீவனை மாத்திரம் கொடுக்கவே இல்ல, அது பரிபூரணப்படவும் வந்தார்.
So the thief, his first aim is to prevent people from having that life.
ஆகவே இந்த ஜீவனை மக்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதை தடை செய்யும்படியாக அந்த திருடன் வருகிறான்.
So Satan's main aim is to prevent people in the world from receiving that life of Jesus.
இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை மக்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதிலேயே அந்த சாத்தான் குறியாயிருக்கிறான்.
And if he cannot prevent you from getting forgiveness of sins,
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தடை செய்ய முடியவில்லை என்றாலும்,
that means you discovered the truth and you got forgiveness of sins.
நீங்கள் எப்படியோ சத்தியத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள்.
So you got out of the grip of the devil.
ஆகவே இப்பொழுது பிசாசுனுடைய பிடியிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள்.
Then his aim is to prevent you from getting abundant life.
இப்பொழுது அவனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த பரிபூரண ஜீவனை நீ பெற்றுக் கொள்வதிலிருந்து தடை செய்வது.
What is the difference between life and abundant life?
ஜீவனுக்கும் பரிபூரண ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
Because Jesus said these are two different things.
இவைகள் இரண்டுமே வித்தியாசமான காரியங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார்.
I think of two pictures.
நான் இரண்டு சித்திரங்களை நான் யோசித்து பார்க்கிறேன்.
Jesus often used pictures to explain truth.
இயேசு சத்தியங்களை விளக்கி சொல்லும்படிக்கு அவ்வப்பொழுது அவர் சில காட்சிகளை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார்.
So picture in your mind a man who is very sick man who is lying in a hospital.
ஒரு மனிதன் கடும் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியிலே படுத்திருக்க கூடியதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
He is hardly able to breathe. He cannot get out of bed.
அவனால் சுவாசிக்க முடியவில்லை, படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை.
He's got tubes in his nose and hand and all that.
கையிலேயும் மூக்கிலேயும் தொண்டையிலேயும் குழாய்கள் மாட்டப்பட்டிருக்கிறது.
He's not dead.
அவன் மரிக்கவில்லை.
You can say he's got life.
அவனுக்கு இன்னும் ஜீவன் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
But he's just surviving.
ஆனால் எப்படியோ உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்.
And he constantly needs the doctors and the nurses to treat him in order to live.
அவர் எப்படியாவது தொடர்ந்து உயிர் அவருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்களும் அங்கே உள்ள நர்ஸ்மார்களும் பக்கத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
Now you compare him with a young man who's playing football for 90 minutes on a இப்பொழுது
90 நிமிடங்கள் கால்பந்தாட்ட மைதானத்திலே விளையாடக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபனை எண்ணி பாருங்கள்.
That boy has also got life.
அந்த வாலிபனுக்கும் ஜீவன் இருக்கிறது.
He's got abundant life.
அவனுக்கு பரிபூரண ஜீவன் இருக்கிறது.
I'm talking about physical life now.
நான் இப்பொழுது சரீர பிரகாரமாக உள்ள உயிரை குறித்து சொன்னேன்.
These are pictures of two types of Christians.
அவ இரண்டு விதமான கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளமாக இது இருக்கிறது.
One, they are born again.
ஒன்று அவர் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள்.
But they are exactly like sick people in a hospital.
ஆனால் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட மனிதனைப் போலவே இருக்கிறார்கள்.
Frequently sick.
அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறார்கள்.
Not able to breathe properly.
ஒழுங்காக சுவாசிக்க முடியவில்லை.
What do I mean by that?
அதனுடைய பொருள் என்ன?
That means they are often falling into sin.
அடிக்கடி பாவத்தில் விழுகிற வாழ்க்கை.
They cannot control their thoughts. They cannot control their temper.
தங்களுடைய கோபத்தை அடக்க முடியவில்லை. தங்களுடைய சிந்தையை அடக்க முடியவில்லை.
Such Christians are sick.
இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள்.
Their sins may be forgiven.
அவருடைய பாவங்கள் வேண்டுமானால் மன்னிக்கப்படலாம்.
And they constantly need to go to meetings to be stirred up.
அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுவதற்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு சென்று கொண்டே இருக்க
வேண்டியிருக்கிறது.
அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகவில்லை என்று சொன்னால் மரித்து விடுவார்கள்.
Those are like sick patients who always need to be in the hospital to be treated and given some intravenous drip and all that to survive.
எப்பொழுதுமே அவர்கள் ஆஸ்பத்திரியில் நோய்வாய்ப்பட்டு கொண்டு படுத்துக்கொண்டே இருந்து அவர்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயிர் பிழைக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை போல இருக்கிறார்கள்.
You know, like some people who have kidney dialysis, every few days they have to go to hospital, otherwise they'll die.
சிலர் அவர்களுக்கு சிறுநீரகம் பழுதடைந்து விட்டபடினாலே அவர்கள் ஒவ்வொரு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு சென்று டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டும்.
These people who get this kidney dialysis can live for many years.
இப்படி ரத்தத்தை செயற்கை முறையில் சுத்திகரிக்கப்பட்டு வாழக்கூடிய மக்கள் பல ஆண்டுகள் உயிர் வாழலாம்.
But you can't say they've got abundant life.
ஆனால் அவர்களுக்கு பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது.
You stop this kidney dialysis for a few months, they are dead.
ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறதை செயற்கை முறையில் நிறுத்திவிட்டால் அவர்கள் மரித்து விடுவார்கள்.
Many Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான்
இருக்கிறார்கள். They always need something to hear and something to stir them up, otherwise they can't live.
அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும். யாராவது அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கவில்லை, இல்லாவிட்டால் அவர்கள் மரித்து விடுவார்கள்.
So the devil has robbed them of something.
ஆகவே பிசாசு இவர்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை திருடி விட்டான்.
That is not the way God wanted his children to live.
தேவன் தம்முடைய பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய நோக்கமே இல்லை.
How do you want your, supposing you got a child, how do you want him to live?
உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
Do you want him to be like that active young man on the football field?
கால்பந்தாட்ட மைதானத்தில் இருக்கக்கூடிய கால்பந்தாட்டு வீரனை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Or do you want your son or daughter to be like that sick person in the hospital just surviving?
அல்லது உங்களுடைய மகனோ மகளோ அந்த நோயாய்ப்பட்டு உயிர் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வியாதிப்பட்ட மனிதனை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
You know the answer.
உங்களுக்கு அந்த பதில் தெரியும்.
I don't want my children to be like sick people lying in a hospital all the time.
எப்பொழுது பார்த்தாலும் மருத்துவமனையிலேயே படுத்துக்கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையை போல என்னுடைய பிள்ளை இருக்க நான் விரும்பவில்லை.
You don't want your children to be like that either.
உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை.
I want to tell you, God doesn't want his children to be like that either.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனும் தம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை.
Everyone sitting here, I want to tell you in Jesus' name.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை சொல்லிக் கொள்ள
விரும்புகிறேன். God wants you to have abundant life.
நீங்கள் பரிபூர்ண ஜீவனை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And this is a life described in the New Testament.
இந்த ஜீவன் அல்லது வாழ்க்கையானது புதிய ஏற்பாட்டிலே விவரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
And I will show you some of those verses.
நீங்கள் அதிலே உள்ள ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
The example of a man like Paul who had this abundant life.
ஒரு உதாரணத்துக்கு பவுலை நாம் எடுத்துக்கொள்வோம். அவருக்கு இந்த பரிபூர்ண ஜீவன் இருந்தது.
Let me read what Paul says in 2 Corinthians chapter 2.
2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்றார் என்பதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
Here is an example of a man who experienced the fullness of the abundant life Jesus came to give.
இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்ததான இந்த பரிபூர்ண ஜீவனின் நிறைவை அனுபவித்த ஒரு மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And I want to say that more than 90% of born again believers do not have this life.
மறுபடியும் பிறந்த 90% கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஜீவன் இல்லை என்று நான் சொல்கிறேன்.
They seem to be satisfied to be like sick patients in a hospital saying I'm born again.
அவர் நான் மறுபடியும் பிறந்து இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசிகளைப் போல மனிதர்களைப் போலவே காணப்படுகிறார்கள். அதிருப்தியுடன் இருக்கிறார்கள்.
We can say that those 90% of believers, the thief has come and stolen something from them.
இந்த 90% மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களை குறித்து நாம் என்ன சொல்லலாம் என்றால் இவர்களிடத்திலிருந்து சாத்தான் ஒன்றை திருடி விட்டான்.
He has stolen from them their inheritance which Christ purchased for them.
இவர்களுக்கு என்று கிறிஸ்து விலைக்கரைமாய் வாங்கின சுதந்திரத்தை சாத்தான் திருடி விட்டான்.
Why do I speak about this so passionately?
ஏன் இதை குறித்து நான் வைராக்கியமாய் பேசுகிறேன்?
Because the devil robbed me after I was born again for 16 years of this abundant life.
நான் மறுபடியும் பிறந்த பிறகு 16 ஆண்டுகளாக இந்த பரிபூர்ண ஜீவனை பிசாசு என்னிடத்திலிருந்து திருடி விட்டான்.
I was sure I was born again.
நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்ற நிச்சயத்தை பெற்றிருந்தேன்.
My sins were all forgiven.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தது.
If I died, I knew I would go to heaven.
அப்பொழுது நான் மரித்திருந்தாலும் பரலோகத்துக்கு போவேன் என்ற நிச்சயத்தை பெற்றிருந்தேன்.
But every day I was defeated by sin.
ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
My language and my thoughts.
என்னுடைய மொழி, என்னுடைய சிந்தை.
I loved money.
நான் பணத்தை நேசித்தேன்.
Love of money is a terrible sickness which most Christians don't even think is a sickness.
அநேக கிறிஸ்தவர்கள் வியாதி என்று எண்ணுவதில்லை. பண ஆசை என்பது அவ்வளவு கொடிய நோய், அதை நோய் என்று கூட எண்ணுவதில்லை.
The Bible says the love of money is a root of all types of evil.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
Have you read that?
அதை வாசித்திருக்கிறீர்களா?
Says in 1 Timothy 6.
1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் அந்த வசனம்
காணப்படுகிறது. Love of money is a root of all sorts of evil.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது.
Have you read that in your Bible?
உங்களுடைய வேதத்திலே இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
What is the root of all types of evil?
எல்லா விதமான தீமைகளுக்கும் வேரா இருப்பது எது?
Love of money.
பண ஆசை.
And Christian leaders have it.
கிறிஸ்தவ தலைவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள். பண ஆசையை கொண்டிருக்கிறார்கள்.
Pastors have it.
கிறிஸ்தவத்திலே பாஸ்டர்மார்களுக்கு பண ஆசை இருக்கிறது.
What do they have?
அவர்களுக்கு என்ன இருக்கிறது?
In their life.
அவருடைய வாழ்க்கையிலே
the root of all sorts of evil.
எல்லா விதமான தீமைக்கும் உள்ள வேர் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
How can they help you when they've got the root of all sorts of evil inside them?
எல்லா தீமைக்கும் உள்ள வேரே அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்?
Do you believe the Bible or do you believe this is all wrong?
நீங்கள் வேதத்தை உண்மையாலுமே நம்புகிறீர்களா அல்லது இது தவறு என்று எண்ணுகிறீர்களா?
You may not think this is a root of all sorts of evil.
எல்லா தீமைக்கும் வேறு இது என்று நீங்கள் எண்ணாமல் இருக்கலாம்.
But the Bible says that.
ஆனால் வேதம் அப்படி சொல்கிறதே.
And I believe it.
நான் இதை நம்புகிறேன்.
And it says people who go after that will destroy themselves. It's with ruin and destruction, it says in verse 9.
9வது வசனத்திலே வாசிக்கிறோம், அது மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறது, அதை இச்சித்து வழுவி போகிறார்கள்.
It's a cancer.
அது ஒரு கொடிய புற்றுநோய் போல இருக்கிறது.
The apostles were free from it.
அப்போஸ்தலர்கள் இதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருந்தார்கள்.
They made money their servant. Money was not their master.
அவர்களுக்கு பணம் என்பது ஒரு வேலைக்காரனை போல இருந்தது, அவர்களுக்கு எஜமானனை போல இல்லை.
The devil could not destroy them with bad thoughts.
பிசாசு அவர்களை கெட்ட சிந்தையினாலே அவர்களை அழிக்க முடியாதிருந்தது.
So see what Paul says in 2 Corinthians chapter 2.
ஆகவே 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Here is the testimony of a man who has got abundant life.
பரிபூர்ண ஜீவனை பெற்ற ஒரு மனிதனுடைய சாட்சி.
The thief came to him but could not steal anything from Paul's life.
திருடன் பவுலிடத்திலே வந்தான், ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்றையும் அவன் திருட முடியவில்லை.
And now that I have understood the truth in the last more than 30 years.
கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சத்தியத்தை நான் விளங்கிக் கொண்டபடியாலே
I decided one thing.
நான் ஒன்றை தீர்மானித்தேன்.
Satan is not going to steal from me my inheritance in Christ.
கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை ஒரு நாளும் சாத்தான் திருட கூடாது என்பதை நான் தீர்மானித்துக் கொண்டேன்.
Is the burden with which we have this public meeting.
இந்த பாரத்தோடு கூட தான் இந்த பொது கூட்டங்களை நாம் நடத்துகிறோம்.
We don't conduct this meeting to get anything from you.
உங்களிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இந்த கூட்டங்களை நடத்தவில்லை.
That's why we don't even take a collection in these meetings.
ஆகவே தான் இந்த கூட்டங்களிலே காணிக்கையை கூட உங்களுடைய காணிக்கையை வசூலிப்பதில்லை.
But our aim is that you, my dear brothers and sisters, must possess your full inheritance in Christ.
ஆனா சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய முழு சுதந்திரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
600,000 Israelites came out of Egypt.
எகிப்திலிருந்து 600,000 மக்கள் வெளியே வந்தார்கள்.
Only 2 out of them possessed their inheritance.
அதிலே 2 பேர் மட்டுமே தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
Do you read that as a warning?
இதை நீங்கள் ஒரு எச்சரிப்பாய் வாசிக்கிறீர்களா?
Coming out of Egypt is a picture of life.
எகிப்திலிருந்து வெளியே வருவது ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு உள்ள ஒப்பாய் இருக்கிறது.
Entering Canaan is a picture of abundant life.
கானானுக்குள்ளாய் பிரவேசிப்பது என்பது பரிபூர்ண வாழ்க்கைக்கு ஒப்பாய் இருக்கிறது.
That's what Paul had.
இதைத்தான் பவுல் பெற்றுக் கொண்டார்.
See how he describes it.
இங்கே எப்படி அதை விளக்குகிறார் என்று பாருங்கள்.
2 Corinthians chapter 2 verse 14.
2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம்.
Thanks be to God who always leads us in his triumph in Christ.
கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
He doesn't say, I've got it.
எனக்கு நானாகவே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை.
God makes me live in triumph in Christ. He gives the glory to God.
அந்த மகிமையை தேவனுக்கே செலுத்துகிறார். தேவன் தான் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்.
He is living in victory always.
அவர் எப்பொழுதும் வெற்றியான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
But he doesn't say I did it myself.
நானாக இந்த வெற்றி வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லவில்லை.
God who did it.
தேவன் தான் இதை செய்தார் என்று சொல்கிறார். எனக்குள்ளாக.
It's like when the disciples went fishing and Jesus filled their boat with fish.
சீஷர்கள் அங்கே மீன் பிடிக்க சென்ற பொழுது இயேசு அந்த படகை மீன்களினாலே நிரப்பினார்.
Their boat was full of fish.
அவருடைய படகு மீன்களினாலே நிறைந்திருந்தது.
But they couldn't take the glory for themselves as if they had got it.
அவர்கள் நாங்கள் தான் இந்த மீன்களை பிடித்தோம் என்றதான மகிமை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை.
He said Jesus did it.
இயேசு இதை செய்தார் என்று சொன்னார்.
Same thing Paul is saying here.
இதே காரியத்தை தான் பவுல் இங்கே சொல்கிறார்.
I have got an abundant life.
நான் இப்பொழுது ஒரு பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொண்டேன்.
I am living in victory.
நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
You say Paul, how often are you living in victory?
பவுல், எவ்வளவு அடிக்கடி நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கலாம்.
Please see in your Bible verse 14.
உங்களுடைய வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 2:14 பாருங்கள்.
Always.
எப்பொழுதும்.
Do you know the meaning of always?
எப்பொழுதும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா?
24 hours a day, 7 days a week.
ஒரு நாளில 24 மணி நேரங்களும் ஒரு வாரத்தில 7 நாட்களும்.
Now if I were to tell you,
நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் என்று
வைத்துக்கொள்வோம். It is possible to live in victory in Christ 24 hours a day, 7 days a week.
ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஒரு வாரத்தில் 7 நாட்களும் வெற்றியுள்ள வாழ்க்கையை கிறிஸ்துக்களாய் வாழ முடியும் என்று சொல்வேனாகில்
you will say it is impossible.
நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அது கூடாத காரியம் என்று.
In other words, you are saying Paul is a liar. He could not have lived like that.
இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சொல்கிறீர்கள் என்று சொன்னால் பவுல் பொய் சொல்கிறார், அப்படி அவர் வாழ்ந்திருக்க முடியாது என்று சொல்கிறீர்கள்.
But you also say that the Bible is the word of God.
ஆனாலும் அதே சமயத்திலே வேதம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறீர்கள்.
Has the Holy Spirit made Paul tell a lie here?
பரிசுத்த ஆவியானவர் பவுல் இங்கே ஒரு பொய்யை சொல்ல முடியாய் செய்து விட்டாரா?
Or is it possible that Paul was like those two people who entered Canaan?
அல்லது அந்த இரண்டு பேர் கானானுக்குள்ள பிரவேசித்தார்களே அதே போல பவுல் இருக்கிறாரா?
And most of us are like the 600,000 who have not entered Canaan.
கானானுக்குள்ள பிரவேசிக்காத மீதி உள்ள மக்களை போல நம்மில் அநேகர் காணப்படுகிறோமோ?
Like Jesus said,
இயேசு சொன்னது போல,
I have come that you might have life and abundant life.
உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன்.
But it does not happen automatically.
ஆனால் அது தானாக நடைபெறுவதில்லை.
The Bible says in 1 John chapter 2.
1 யோவான் 2 ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது.
I want to show you everything from scripture so that you don't think this is my doctrine but the doctrine of scripture.
ஒவ்வொரு காரியத்தையும் நான் வேத வசனத்தை அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்றால் நீங்கள் நான் சொல்வதெல்லாம் என்னுடைய உபதேசம் என்று எண்ணிவிடக் கூடாது.
For whose sins did Jesus die?
யாருடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார்?
Did he die only for the sins of Christians?
கிறிஸ்தவருடைய பாவங்களுக்காக மட்டும் இயேசு மரித்தாரா?
It's a very important question.
இது மிக முக்கியமான ஒரு கேள்வி.
Did Jesus die only for the sins that Christians commit? Or for the sins of the whole world?
கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவங்களுக்காக மட்டும் இயேசு மரித்தாரா, அல்லது முழு உலகத்தாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தாரா?
Very important question.
மிக முக்கியமான ஒரு கேள்வி.
Did he die only for the sins who are of those who are born again or for all the billions of people in the world?
அவர் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அவருடைய பாவங்களுக்காக மட்டும் மரித்தாரா, அல்லது பில்லியன் கணக்காக இருக்கக்கூடிய முழு உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்தாரா?
There are many Christians who argue about this.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள்.
There is a group of Christians called Calvinists who believe that Jesus died only for the sins of believers.
விசுவாசிகளுடைய பாவங்களுக்காக மட்டும் தான் இயேசு மரித்தார் என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அவருடைய கூட்டத்தின் பெயர் Calvinist.
All over the world there are millions of such people.
உலகம் முழுவதுமாக லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்துள்ள இருக்கிறார்கள்.
But we don't have to argue with them.
அவர்களோடு கூட நான் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை.
Let us see what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம்.
1 John
1 யோவான்
chapter 2
இரண்டாம் அதிகாரம்
verse 2
இரண்டாம் வசனம்.
What does it say here?
இங்க என்ன சொல்கிறது?
Jesus himself is the propitiation for our sins and not only for our sins but for the those of the whole world.
1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார்.
That is so clear.
இது மிகவும் தெள்ளம் தெளிவாய் இருக்கிறது.
So clear.
மிகவும் தெளிவாய் இருக்கிறது.
The Holy Spirit knew that in the future there will be these type of people called Calvinists who preach this wrong teaching.
எதிர்காலத்திலே வரக்கூடிய நாட்களிலே கால்வினிஸ்ட் என்று சொல்லக்கூடியதானாலும் தவறான உபதேசத்தை போதிப்பார்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார்.
So he put a verse here so that 2000 years those who want to believe the word of God can believe it.
2000 aandukalaga veda vaarthai viswasikkira viswasikkittum endradhukaga parisutha aaviyanavar indha vasanathai ezhuthirukkar.
But those who don't want to believe it will not believe it.
Idhai viswasikka virumbadhavargal viswasikka maattargal.
Jesus died for the sins of the whole world.
Mulu ulagathin paavangalukkum Yesu marithar.
Then
piragu
why is it 90% of the world is not even converted?
Yen inda ulagathile 90% makkal manandirumba kuda illamal irukkarar.
Why is it 90% of people in India are going to hell?
Yen india desathile 90% makkal naragathukku poi kondirukkarargal.
Didn't he die for the sins of all the people in Pondicherry?
Pondicherryil ulla ella makkalukkagum Yesu marikkavillaya?
Why haven't they got forgiveness?
Yen innumai avargal paavam mannippai peramal irukkarargal?
Why haven't they got life?
Yen avargal innum jeevanai peramal irukkarargal?
The thief has come and stolen that message from them.
அவர்களிடத்திலிருந்து இந்த செய்தியை திருடன் வந்து திருடி விட்டான்.
The Bible says that in 2 Corinthians chapter 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது.
2 Corinthians in chapter 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
It says here 2 Corinthians 4 verse 4, the god of this world has blinded the minds of the unbelieving so that they won't see the light of this gospel.
இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையை காணக்கூடாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி விட்டான்.
Jesus died for the sins of everybody in this town.
இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தார்.
For everybody in India.
இந்திய தேசத்தில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசு
மரித்தார். Everybody in the world.
உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் இயேசு மரித்தார்.
Why haven't they received Jesus as their Lord?
ஆனாலும் ஏன் அவர்கள் இயேசுவை தங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்?
Here is the answer.
இங்கே அதனுடைய பதில் இருக்கிறது.
God of this world.
இந்த உலகத்தின் பிரபஞ்ச தேவனானவன்
blind their eyes
இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய குருளைகளை கண்களை குருடாக்கி விட்டான்.
So they cannot see.
அவர்களால் இதை பார்க்க முடியவில்லை.
This wonderful gospel.
இது இந்த மகிமையான சுவிசேஷத்தை பார்க்க முடியவில்லை.
You don't have to pay any money, you don't have any light, any candles, you don't have to go any pilgrimage, your sins can be forgiven.
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் எந்த பாதயாத்திரையும் செய்ய தேவையில்லை, எந்த மெழுகுவர்த்தியும் ஏற்றி வைக்க தேவையில்லை, எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை.
But many of you who are sitting here.
ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் அநேகர்
your sins are forgiven.
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
How did you get it?
எப்படி உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்தது?
Was it by lighting a candle in front of some statue?
ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக சிலைக்கு முன்பாக மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தபடினாலயா?
Was it by going on some pilgrimage to Velangani or something?
அல்லது வேளாங்கண்ணிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ நீங்கள் பாதயாத்திரை சென்றபடினாலயா?
How did you get your sins forgiven?
உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது?
You believe that Jesus died for your sins.
இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள்.
The devil could not blind your eyes.
உங்களுடைய கண்களை பிசாசு குருடாக்க முடியவில்லை.
He could not rob you of your inheritance.
உங்களுடைய சுதந்திரத்தை அவன் திருட முடியவில்லை.
You said, Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
I can never pay for my sins.
என்னுடைய பாவங்களுக்காக ஒரு காலம் அந்த கடனை செலுத்தி தீர்க்க முடியாது.
You died for my sins.
என்னுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே.
I receive your forgiveness.
உம்முடைய பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன்.
And we can say you came out of Egypt.
நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் என்று சொல்லலாம்.
By the blood of the lamb that was put on the door.
அங்கே ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அந்த நிலைக்கால்களிலே தடவப்பட்டதே அதினிமித்தமாய்.
Like the disciples went into the Red Sea and came out, you have also taken water baptism perhaps.
எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக சென்று கடந்து வந்தார்களோ அதுபோல நீங்களும் ஒருவேளை தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருந்திருக்கலாம்.
That's good.
அது நல்லதுதான்.
That is life.
அது ஜீவன்.
Now the next step is abundant life.
அடுத்த படி பரிபூரண ஜீவன்.
That is why we see 600,000 people came out like this from Egypt.
600,000 மக்கள் இப்படி தான் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள்.
And only two of them, Joshua and Caleb, entered the land of Canaan.
ஆனால் அந்த மக்களிலே இரண்டே பேர் யோசுவா காலேபு மட்டுமே அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசித்தார்கள்.
Why was that?
ஏன் அப்படி?
Satan prevented them from possessing their inheritance.
அவருடைய சொந்தத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சாத்தான் தடை செய்து விட்டான்.
What is the promise that God gave to the people in Israel when they were in Egypt?
இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன?
I want you to see the close connection if this
இதோடு கூட அதற்கு நெருங்க
with what Jesus said about life and abundant life.
இயேசு ஜீவனை குறித்தும் பரிபூரண ஜீவனை குறித்தும் சொன்னதற்கும் இதற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Listen to this promise very carefully.
இந்த வாக்குத்தத்தத்தை கவனமாய் கேளுங்கள்.
In Exodus chapter 3.
யாத்திராகமம் 3 அதிகாரம்.
And we read here how Moses was called to go and give this message to the Israelites.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கும்படியாக மோசே அழைக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And God said to them,
தேவன் மோசேயை பார்த்து சொன்னார்.
Verse 16,
16 வசனம்.
Gather the elders of Israel together.
இஸ்ரவேலின் மூப்பர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி சேரு.
And tell them,
அவங்களுக்கு சொல்,
the God of Abraham, Isaac and Jacob says, I am concerned about you and what has been done to you in Egypt.
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் என்பருடைய தேவனாய் இருக்கக்கூடிய உங்கள் பிதாக்குடைய தேவனாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று சொல்கிறார்.
I am concerned about you.
உங்களை குறித்து கரிசனைப்படுகிறேன் என்று சொல்கிறார்.
And now he says I am going to do two things for you.
இப்பொழுது நான் உங்களுக்காக இரண்டு காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார்.
Listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
Because these two things have a connection with what Jesus said about life and abundant life.
ஏனென்றால் இயேசு சொன்னதான ஜீவனுக்கும் பரிபூரண ஜீவனுக்கும் இந்த காரியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு.
The message of Moses is like the message of Jesus.
மோசேயினுடைய செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் செய்தியைப் போல இருக்கிறது.
Like Jesus said, I have come that you might have life and abundant life.
உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வேண்டும் வந்தேன் என்று சொன்னாரே.
Moses also told the Israelites.
மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார்.
God has come to do two things for you.
உங்களுக்கு இரண்டு காரியங்களை செய்யும்படியாக தேவன் வந்தார்.
Number 1.
முதலாவது காரியம்.
I will bring you out of Egypt.
உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன்.
That is a picture of life.
அது ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது.
And then verse 17, I'll bring you into the land of Canaan.
அதற்கு பிறகு கானான் தேசத்துக்குள்ளாக உங்களை கொண்டு செல்வேன் என்று
சொல்கிறார்.
பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி யாத்திராகமம் 3:17
சொல்கிறார்.
அது பரிபூர்ண ஜீவன்.
So picture this.
ஆகவே இதை கற்பனை செய்து கொள்ள.
Out of Egypt.
எகிப்திலிருந்து வெளியே
into Canaan.
கானானுக்குள்ளே.
One is life, the other is abundant life.
ஒன்று ஜீவன், இன்னொன்று பரிபூர்ண ஜீவன்.
And now as I said, I keep on repeating, 600,000 people came out of Egypt, only 2 entered Canaan.
600,000 மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும் கூட அதிலே இரண்டு பேர் மட்டுமே கானானுக்குள்ள போகிறார்கள் என்பதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்.
Why was that?
ஏன் அப்படி?
Why is it that God's promise was not fulfilled?
தேவனுடைய வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை?
Can God make a promise that is not fulfilled?
தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியும் அது நிறைவேறாமல் போக முடியுமோ?
Yes.
ஆம்.
Have you heard that?
நீங்கள் அதை கேட்டீர்களா?
That God can make a promise to you and it may not be fulfilled.
தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கலாம், அது நிறைவேறாமலும் போகலாம்.
Here is the proof of that.
அதனுடைய நிரூபணம் இங்கே இருக்கிறது.
See how clear the promise is.
இங்கே பாருங்கள் எவ்வளவு தெளிவா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
Gather verse 16 the elders of Israel together.
இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் நீ கூட்டி சேரு என்று 16 வசனத்தில் சொல்கிறார்.
All old 50 60 year old people.
50 60 வயது நிறைந்த மக்கள்.
And tell them.
அவர்களை பார்த்து சொல்லு.
You elders.
மூப்பர்களே.
God says
தேவன் சொல்லுகிறார்.
I will do two things for you.
உங்களுக்கு இரண்டு காரியங்களை நான் செய்வேன்.
I will take you all out of Egypt and I'll bring you all into Canaan.
எகிப்திலிருந்து வெளியே உங்களை கொண்டு செல்வேன், அதே சமயத்தில் கானானுக்குள்ளாக கொண்டு செல்வேன்.
And God's promise only one part was fulfilled, the other was not fulfilled.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் ஒரு பகுதி மட்டுமே நிறைவேறியது, மற்ற பகுதி நிறைவேறாமலே போய்விட்டது. ஏன்?
Because there's a very important principle in God's dealings.
தேவன் இடைபடுகிற விதங்களிலே இரண்டு தாற்பரியங்கள் உண்டு.
We do not receive everything God has promised.
தேவன் வாக்கு பண்ணப்படுகிற அனைத்து காரியங்களையும் நாம் பெற்றுக் கொள்வதில்லை.
We receive only according to how much we believe God will do for us.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக் கொள்ள முடியும். மத்தேயு 9 அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன்.
Little children can understand this wonderful message.
பிள்ளைகள் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் எளிதாய் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்.
And the reason I am repeating it so much is so that you have no doubt left in your mind by the time you leave this meeting.
இந்த கூட்டத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய மனதிலே துளி கூட சந்தேகம் இராதபடி நான் வீட்டுக்குள்ளமாய் வலியுறுத்தி சொல்லுவேன்.
I am not here to get a reputation as a good preacher.
நல்ல பிரசங்கியாக நற்பெயரை பெற்றுக்கொள்ள முடியாக நான் இங்கே வரவில்லை. அதிலே எனக்கு பூஜ்யம் தான் விருப்பம் இருக்கிறது.
My interest is that you will get your inheritance in Christ.
என்னுடைய விருப்பம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
If I have to repeat it 10 times you that you get that inheritance I'll repeat it 10
times. 10 முறை திருப்பி திருப்பி சொன்னால் தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் 10 முறை திருப்பி திருப்பி சொல்கிறேன்.
In Matthew chapter 9
மத்தேயு 9 அதிகாரம்
we read about two blind men verse 27 who came to Jesus.
27 வசனத்திலே இரண்டு குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்ததை நாம் வாசிக்கிறோம்.
And you know they wanted their eyes to be opened.
அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள்.
But before Jesus opened their eyes,
ஆனால் இயேசுவுடைய கண்களை திறப்பதற்கு முன்பதாக
he asked them a very important question.
மிக முக்கியமான ஒரு கேள்வியை அவர்களை பார்த்து கேட்கிறார்.
That is a question that Jesus will ask every one of you before he does something for you.
உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்றை இயேசு செய்வதற்கு முன்பதாக உங்களை பார்த்து இதே கேள்வியை கேட்பார்.
Verse 28.
28 வசனம் மத்தேயு 9
அதிகாரம். Do you believe that I can do this for you?
நான் இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Let's apply this question to the Israelites who came out of Egypt.
எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கேள்வியை நாம் பொருத்தி பார்ப்போம்.
You Israelites, do you believe that God can take you out of Egypt?
இஸ்ரவேல் ஜனங்களே, தேவன் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
If you believe it, show your faith by killing a lamb, putting the blood outside your door.
அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொன்று அதனுடைய இரத்தத்தை அந்த வாசல்களிலே உள்ள நிலைக்கால்களிலே தடவுங்கள்.
600,000 people said yes, we believe, we put the blood outside the door.
600,000 மக்களும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த வாசலிலே அந்த இரத்தத்தை தெளித்தார்கள்.
The Lord said good.
ஆண்டவர் நல்லது என்று சொன்னார்.
Verse 29.
29ஆம் வசனம்.
According to your faith it's done to you.
உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவது.
You believed I could take you out of Egypt, here I have taken you out.
எகிப்திலிருந்து வெளியே நான் உங்களை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறீர்களா? இதே உங்களை கொண்டு வந்து விட்டேன்.
Now next question.
அடுத்த கேள்வி.
The second part of the promise is I will take you into Canaan.
இந்த வாக்குத்தத்தின் இரண்டாவது பகுதி உங்களை கானானுக்குள்ள அழைத்து செல்வேன்.
Now you 600,000 Israelites, do you believe that I can take you into Canaan and kill all these giants?
600,000 இஸ்ரவேல் ஜனங்களே, நான் உங்களை கானானுக்குள்ளாய் கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய ராட்சதர்களை கொன்று விடுவேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
All of them said no.
எல்லாருமே நம்பவில்லை என்று சொன்னார்கள்.
The Lord said the same thing to them, according to your faith be it unto you.
ஆண்டவர் இதே காரியத்தை தான் சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவது.
Your faith is you cannot conquer them, you will not conquer them.
உங்களுடைய விசுவாசம் அந்த ராட்சசர்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள்.
This is the condition of most believers.
அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது.
600,000 believers are born again, two of them will enter into a life of victory.
600,000 விசுவாசிகள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் அதிலே செல்லுகிறவர்கள் இரண்டு பேர் தான்.
See, the principle is, do you believe I can do this for you?
தாற்பயம் என்னவென்றால், நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
Do you believe I can give you life?
உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று நம்புகிறாயா?
And you say, yes, Lord Jesus.
ஆம், ஆண்டவரே இயேசுவே, நம்புகிறேன்.
According to your faith, be it unto you.
உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது.
You get it?
நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள்.
Second question.
இரண்டாவது கேள்வி.
Do you believe I can give you abundant life?
உனக்கு நான் பரிபூரண ஜீவனை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
See, I'm not so sure.
எனக்கு அவ்வளவு நிச்சயம் இல்லை ஆண்டவரே.
Okay, according to your faith be it unto you, you will not get it.
ஆம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
So it's like supposing these two blind men.
இந்த இரண்டு குருடர்களும்
one man says.
அதிலே ஒரு குருடன் சொல்கிறான்.
Lord, I have faith that you can open one eye.
ஆண்டவரே, என்னுடைய இரண்டு கண்களிலே ஒரு கண்ணை மட்டும் நீ திறக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன்.
Be it done for you according to your faith.
உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது.
He will come out with one eye open.
அவனுக்கு ஒரு கண் திறக்கப்பட்டவனாய் வெளியே வருவான்.
The Lord asked the other blind man.
மற்ற குருடனை பார்த்து
கேட்டார். What about you?
உன்னை குறித்து என்ன?
I believe you can open both eyes.
என்னுடைய இரண்டு கண்களையும் ஆண்டவரே நீ சுகமாக்க முடியும் என்று நம்புகிறேன்.
His both eyes are open.
அவனுடைய இரண்டு கண்களும் திறக்கப்படும்.
When both of them come out of the room.
இரண்டு பேருமே அந்த அறையிலிருந்து வெளியே வருகிறார்கள்.
One man has got one eye open, the other man has got two eyes open.
ஒரு ஆளுக்கு ஒரு கண் நன்றாக தெரிகிறது, இன்னொரு ஆளுக்கு இரண்டு கண்களும் நன்றாக தெரிகிறது.
People who see what happened, they ask him.
எல்லாரும் அவனை இந்த குருடர்களை பார்த்து கேட்கிறாள், என்ன நடந்தது?
How he got two eyes open, you only got one eye open?
எப்படி உனக்கு ஒரு கண் தான் திறக்கப்பட்டது, அவனுக்கு இரண்டு கண்களும் திறக்கப்பட்டு விட்டது?
Is it because Jesus is partial to some people?
ஒரு சில ஜனங்களுக்கு தேவன் பட்சபாதம் காட்டுகிறாரா?
It was done to them according to their faith.
அவருடைய விசுவாசத்தினுடையே அவர்களுக்கு நடந்தது.
Do you believe that Jesus can die, died for your sins?
உன்னை பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நம்புக விசுவாசிக்கிறீர்களா?
The blood he shed on the cross cleanses all your sins away.
சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தமானது உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா?
If you confess your sins, he forgives you immediately.
உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது உடனடியாக மன்னிக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Yes, Lord.
ஆமாண்டவரே.
According to your faith be it done to you.
உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்காக கடவது.
You get life.
உங்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது.
Your one eye is open.
உன்னுடைய ஒரு கண் திறக்கப்பட்டு விட்டது.
You got forgiveness.
உனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது.
Millions of people have not got it because they don't believe that.
லட்சக்கணக்கான மக்கள் இதை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏனென்று சொன்னால் அவர்கள் இதை விசுவாசிக்கவில்லை.
Both their eyes are blind.
ஆகவே அவர்கள் இரண்டு கண்களுமே கூடாக இருக்கிறது.
Even though Jesus died for all their sins, their eyes are blind.
அவருடைய எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு மரித்திருந்தாலும் கூட இன்னும் அவர்கள் இரண்டு கண்களும் கூடாகவே இருக்கிறது.
Because it is according to your faith.
ஏனென்றால் அது உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது.
Now the Lord asks the second question.
இப்பொழுது தேவன் இரண்டாவது கேள்வியை கேட்கிறார்.
Do you believe that I can help you to overcome all sin in your life?
உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனைத்து பாவங்களையும் நீ மேற்கொள்ள ஜெயம் பெற நான் உதவி செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
Not forgive sin but overcome sin.
பாவங்களை மன்னிப்பதற்கல்ல, பாவங்களை மேற்கொள்ளுவதற்கு.
You already believe that he can forgive you.
ஏற்கனவே அவர் உங்களை மன்னிக்க முடியும் என்று நீங்கள் நம்பிவிட்டீர்கள்.
Now the question, remember the question is not Can you overcome sin?
இப்பொழுது கேள்வி என்னவென்றால் உன்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியுமா என்பதல்ல.
The Lord did not ask the blind man, can you open your eyes?
உன்னுடைய கண்களை நீரே திறந்து கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறாய் என்று கேட்கவில்லை.
He had said no.
அவன் இல்லை என்று சொல்லியிருப்பான்.
If the Lord asked me,
ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார்,
can you overcome your anger?
உன்னுடைய கோபத்தை நீ ஜெயிக்க முடியுமா?
I say no.
இல்லை என்று சொல்வேன். முடியாது.
Can you overcome your dirty thoughts?
உன்னுடைய அசுத்தமான சிந்தையை மேற்கொள்ள முடியுமா?
No.
இல்லை.
Can you overcome your tremendous love for money?
பணத்தின் மீது இருக்கக்கூடிய பயங்கர அந்த பண ஆசையை நீ மேற்கொள்ள முடியுமா?
No.
இல்லை, முடியாது.
Can you love all your enemies?
உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் நேசிக்க முடியுமா?
No.
முடியாது ஆண்டவரே.
It's like asking a blind man, can you open your eyes?
ஒரு குருடனை பார்த்து உன்னுடைய கண்களை நீயே திறந்து கொள்ள முடியுமா, பார்வையை செய்ய முடியுமா என்று கேட்பது போல. இல்லை, முடியாது.
But the Lord doesn't ask that question.
ஆனால் தேவன் அந்த கேள்வியை கேட்கவில்லை.
You know, people who are struggling to overcome sin is like the blind man trying to open his eyes.
தங்களுடைய பாவங்களை மேற்கொள்ள முயற்சி தாங்களாக முயற்சி செய்கிறவர்கள் எப்படி இருக்கலாம் என்று சொன்னால் அந்த குருடன் தான் கண்களை தானாக திறந்து கொள்வதை போல.
And the Lord says, that's not what I'm asking you to do.
நீ செய்யும்படியாக இதை நான் கேட்கவில்லை.
See verse 28.
28 வசனம்.
Matthew 9:28.
மத்தேயு 9:28.
Do you believe that I can do this for you?
நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
Did the Lord ask you to do something to forgive your sins?
உன்னுடைய பாவங்களை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீ எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டாரா? இல்லை.
He said, do you believe that I can forgive your sins?
நானுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
You didn't say, no Lord, I'll give some money, I'll go here, I'll go there, please forgive me.
இல்லை ஆண்டவரே, நான் ஏதோ ஒன்றை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், ஆகவே மன்னிம் என்று கேட்டீர்களா?
இல்லை.
இல்லை ஆண்டவரே, கேட்டு.
Do you believe I can forgive your sins?
உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
Confess it, I'll forgive you immediately.
நீ உன் பாவங்களை அறிக்கை செய்தால் நான் உடனடியாக மன்னிக்கிறேன்.
You said yes Lord.
ஆம் ஆண்டவரே என்று சொன்னீர்கள்.
Jesus said, according to your faith be done to you.
உன்னுடைய விசுவாசத்தினுடைய உனக்காக கடவுள்.
Now the second question.
இப்பொழுது இரண்டாவது கேள்வி.
Do you believe I can overcome sin in your life?
உடைய வாழ்க்கையிலே உடைய பாவங்களை மேற்கொள்ள நான் உதவி செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அவ்வளவு நிச்சயம் இல்லை ஆண்டவரே.
I don't know Lord, I'm so weak.
எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமானவன்.
According to your faith be it unto you.
உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது.
In 100 years you will not overcome your sin.
100 ஆண்டுகள் ஆனாலும் உன்னுடைய பாவத்தை மேற்கொள்ளவே மாட்டாய்.
But another fellow,
வேறொரு மனிதன்,
like the second blind man who got both his eyes opened,
இரண்டு கண்களுமே திறக்கப்பட்ட அந்த இரண்டாவது குருடனை போல,
he says Lord I believe,
ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்,
you can not only forgive my sin, you can overcome sin in my life,
ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் மன்னிப்பது மட்டுமல்ல என்னுடைய பாவங்களை ஆண்டவரே மேற்கொள்வதற்கும் நீர் உதவி செய்வீர்.
That will be like Joshua and Caleb.
அது யோசுவா காலேபி போல.
You know when Joshua and Caleb said we trust God,
யோசுவாவும் காலேபும் நாங்கள் தேவனிலே விசுவாசமாக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது,
God was so happy with them.
அவர்கள் மீது தேவன் மிகுந்த சந்தோஷமுள்ளவராக இருந்தார்.
You know what we read in the book of Numbers chapter 14?
எண்ணாகமம் 14 அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா?
It says here about Joshua and Caleb.
இங்கே யோசுவா காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
Numbers 14 verse 24.
எண்ணாகமம் 14 அதிகாரம் 24 வசனம்.
They had a different spirit.
அவர்களுக்கு வேறு ஒரு ஆவியுடையவர்களாக இருந்தார்கள்.
They followed me fully.
அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள்.
I will bring them into the land.
அவர்களை நான் தேசத்திலே சேர பண்ணுவேன்.
And he and his children will possess it.
அவனும் அவருடைய சந்ததியாரும் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
Why?
ஏன்?
You know those giants were very big.
அந்த ராட்சதர்கள் மிகுந்த பலசாலிகளாய் பெரியவர்களாய் இருந்தார்கள்.
They were all about 9 feet tall.
அவர்கள் 9 அடி உயரமுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
And when all the Israelites saw them,
இஸ்ரவேல் எல்லாரும் அந்த ராட்சதர்களை பார்த்தார்கள்.
They said in chapter 13 verse 33.
13 அதிகாரம் 33 வசனத்தில் அவர்கள் சொல்கிறார்கள்,
we look like small grasshoppers.
நாங்கள்
வெட்ட these giants.
அந்த ராட்சதர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல சிறியவர்களாய் இருந்தோம் என்று சொல்கிறார்கள்.
They got scared.
பயந்து விட்டார்கள்.
How can we overcome these giants?
இந்த ராட்சதரை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்?
No Lord, we don't want to go into Canaan.
ஆண்டவரே, நாங்கள் கானானுக்கு போக விரும்பவில்லை.
The Lord said,
ஆண்டவர் சொல்கிறார்,
okay,
சரி,
you will be in the wilderness for the next 40 years.
அடுத்த 40 ஆண்டுகள் நீங்கள் வனாந்தரத்திலேயே இருந்து விடுவீர்கள்.
What a punishment that was.
எவ்வளவு தண்டனை பாருங்கள்.
Because they didn't believe.
அவர்கள் விசுவாசிக்காதபடியாலே.
Joshua and Caleb.
யோசுவாவும் காலேபும்.
They said no.
இல்லை,
we can go in.
நான் அங்கே உள்ளே நான் போக முடியும்.
Numbers 13 and verse 30.
எண்ணாகமம் 13 அதிகாரம் 30 வசனம்.
Caleb quieted the spirit and said, we can go in and take possession of the land.
காலேப் ஜனங்களை அமர்த்தி, நாம் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம்.
they looked at the giants also
avargalum andha raatchadargalai paarthaargal
but then they looked at god
anal adhe samayathile devaniyum paarthaargal
saw god's power
devanudaiya vallamai paarthaargal
they said these giants are like grasshoppers
indha raatchadargal avargal dhaan vettugalai pola irukkiraargal endru sonnargal
the power of god we can overcome them
devanudaiya vallaminaale naam avargalai merkolla mudiyum
you know what those giants are
andha raatchadargal yaar endru theriyum enna endru theriyuma
they are a picture of the sins you are defeated by in your life
ungalaiya vaazhkaiyil neengal தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவங்கள்
the land of canaan
கானான் தேசம்
is a picture of your body
அது உங்களுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது
ruled by many giants
அநேக ராட்சதர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம்
the land of canaan was ruled by many giants
இந்த கானான் தேசத்தை அநேக ராட்சதர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள்
god said
தேவன் சொன்னார்
I want you to drive the giants out and take possession of that land for me.
எனக்காக நீ அந்த ராட்சதர்களை துரத்தி விட்டு அந்த தேசத்தை எனக்காக சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னார்.
You know what the meaning of that is in the New Testament?
புதிய ஏற்பாட்டில் அதனுடைய பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா?
The Lord says to you.
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்.
Yes, you are redeemed by the blood of the lamb.
ஆம் நீ ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாய்.
You are baptized in water.
நீ தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாய்.
You are born again.
மறுபடியும் பிறந்திருக்கிறாய்.
But this land.
ஆனால் இந்த தேசம்.
This body.
இந்த சரீரம்
it is ruled by many giants
அநேக ராட்சதர்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது
the giant of lust
இச்சைங்கிறதன ராட்சதன்
always controlling your eyes making you sin
எப்பொழுதுமே உங்களுடைய கண்களை கட்டுப்படுத்திக் கொண்டு உங்களை பாவம் செய்ய வைக்கிறானே அந்த ராட்சதன்
always lusting with your eyes after women
எப்பொழுதுமே ஸ்திரிகளை இச்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இச்சையான கண்களின் மூலமாக அந்த ராட்சதன்
there is a giant living inside the land
அது இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராட்சதன்
and there's another giant
இன்னொரு ராட்சதன்
always making you lose your temper with your tongue
எப்பொழுது பார்த்தாலும் கோபமடைந்து பொறுமை இழந்து கோபப்பட்டு சத்தம் போடுகிற நாக்கை வைத்துக் கொண்டு கட்டுப்படுத்துகிறான்
anger is a huge giant
இந்த கோபம் என்பது பெரிய ராட்சதன்
makes the husband shout at the wife shout at the husband
மனைவி கணவனை பார்த்து திட்டவும் கணவன் மனைவி பார்த்து திட்டி சண்டை போட வைக்கிறது
and then they will go to the meeting and start praising the lord
கூட்டத்துக்கு போய் ஆண்டவரை துதிப்பார்கள்
it's all hypocrisy
இவங்களெல்லாம் மாய்மாலம்
the giant is ruling inside that this land
இந்த தேசத்துக்குள்ளாக ராட்சதன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்
and bitterness
கசப்பு
when a believer says
ஒரு விசுவாசி சொல்லும் பொழுது
I can never forgive my mother-in-law what she did to me
என்னுடைய மாமியார் எனக்கு செஞ்சதை நான் மறக்கவே முடியாது ஒரு காலம் அவளை மன்னிக்கவே முடியாது என்று சொல்கிறார்கள்
ஓஹோ what a big giant that is
எவ்வளவு பெரிய ராட்சதன் பாருங்கள்
I will never forgive that person
இந்த ஆளை என்னால மன்னிக்கவே முடியாது
my brother-in-law who cheated me of the property I will never forgive him
என்னை சொத்துல ஏமாற்றிய என்னுடைய மைத்துனரை ஒரு காலம் மன்னிக்கவே முடியாது
what a giant
என்ன பெரிய ராட்சதன் பாருங்கள்
ruling this land
இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான்
a land that should belong to god
தேவனுக்கு என்று சொந்தமாய் இருக்கக்கூடிய அந்த தேசம்
and you look at all these giants of sin ruling your life
இந்த பாவம் என்கிறதான இந்த ராட்சதர்கள் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள்
and just like those israelites you say no we can never overcome this
அந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்களே இவர்களை எல்லாம் நாங்கள் ஜெயிக்க முடியாது
we can never overcome the giants
ஒரு காலம் இந்த ராட்சதர்களை மேற்கொள்ள முடியாது
just like you say
நீங்கள் சொல்கிறீர்கள்
i can never overcome my anger
என்னுடைய கோபத்தை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது
i can never overcome lusting with my eyes
என்னுடைய கண்களினால் இச்சிப்பதை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது
many of you say you are believers
உங்களில் அநேகர் உங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள்
I want to ask you men a question.
ஆண்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
Do you watch pornography on the internet in your computer?
உங்களுடைய கண்ணியிலே பாலியல் ஆபாச காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களா?
You think Jesus likes that?
இயேசுக்கு அது பிடிக்கும் என்று எண்ணுகிறீர்களா?
Will you watch internet pornography if Jesus is sitting next to you on that computer?
அந்த கம்ப்யூட்டருக்கு அருகாமலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்தால் உங்களாலே பாலியல் இச்சையை தூண்டக்கூடிய படங்களை கம்ப்யூட்டரிலே நீங்கள் பார்க்க முடியுமா?
You can afterwards say, "Oh Lord, please forgive me. I'm sorry for doing that. Please cleanse me."
அது பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே என்னை மன்னி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம்.
You are forgiven.
மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள்.
But your land is ruled by the devil.
ஆனாலும் உங்களுடைய தேசமானது பிசாசனால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது.
Why do you allow your mind to be ruled by the devil?
உங்களுடைய சிந்தையை பிசாசு ஆளுகை செய்வதற்கு ஏன் அனுமதிக்கிறீர்கள்?
You think that is honoring to God?
இது தேவனுக்கு கனத்தை கொண்டு வருகிறது என்று எண்ணுகிறீர்களா?
And you are never able to overcome it.
அதை ஒரு காலம் உங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது.
You young people you thought if I get married I'll be able to overcome it.
வாலிபர்களே திருமணமானால் நான் ஜெயித்து விடுவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
But you are married and you still can't overcome it.
திருமணமான பிறகும் நீங்கள் உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை.
Because it's a giant.
ஏனென்றால் அதுவன் ஒரு ராட்சதன்.
And the giant says you cannot kill me.
என்னை நீ கொல்லவே முடியாது என்று அந்த ராட்சதன் சொல்கிறான்.
I rule you.
நான் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன்.
You'll do what I tell you.
நான் சொல்கிறதை நீ செய்ய வேண்டும்.
When I tell you to be angry, you be angry.
கோபப்படும் பொழுது நீ கோபப்படு என்று சொல்லும் பொழுது நீ கோபப்பட வேண்டும்.
When I tell you to lust, you lust.
இச்சை என்று சொல்லும் பொழுது இச்சிக்க வேண்டும்.
When I tell you to be bitter, you become bitter.
நீ கசந்து கொள் என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலே கசப்பு வைத்துக் கொள்ள வேண்டும்.
Are you a servant of God or a servant of sin?
நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீர்களா அல்லது தேவனுக்கு அடிமையா இருக்கிறீர்களா?
You think Jesus died for us to leave us as servants of sin?
பாவத்துக்கே அடிமையா இருக்கும்படியாக நம்மை விட்டுவிடும்படியாக இயேசு மரித்தார் என்று நினைக்கிறீர்களா?
You think Jesus died so that we can keep on listening to the devil?
தொடர்ந்து நாம் பிசாசுக்கே செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும்படியாக இயேசு நம்மை ரட்சித்தாரா?
That is what I say, the devil has robbed you of your inheritance in Christ.
இதை நான் சொல்லும் பொழுது தான் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பிசாசு திருடி விட்டான் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
This is the picture that comes to my mind.
என்னுடைய மனதிற்கு வரக்கூடிய ஒரு படம் இதுதான்.
You have a father, supposing you have a father.
உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்.
Who was a billionaire.
அவர் ஒரு கோடீஸ்வரர்.
He has worked hard and earned crores of rupees.
அவர் கடினமாக உழைத்து அவர் கோடிக்கணக்கான ரூபாயை சேமித்து வைத்திருக்கிறார்.
He's got property in Chennai and Bombay and Delhi and all over.
சென்னையிலே சொத்து இருக்கிறது, பாம்பேலே சொத்து இருக்கிறது, டெல்லியிலே சொத்து இருக்கிறது, எல்லா இடங்களிலும் சொத்து இருக்கிறது.
Millions of rupees in many bank accounts.
நிறைய வங்கி கணக்குகளிலே அவர் லட்சக்கணக்கான ரூபாயை சேமிப்பிலே வைத்திருக்கிறார்.
You are his only child.
நீங்கள் மட்டுமே அவருடைய ஒரே மகன்.
And he has written a will before he dies.
அவர் மரிப்பு முன்பாக உங்களுக்கு என்று உயிலை எழுதி வைக்கிறார்.
Giving the details of all the property and bank accounts that he has willed to you.
உங்களுக்கு என்று அதை சுதந்திரமாக கொடுக்க முடியாத எழுதப்பட்ட அந்த உயிலிலே எவ்வளவு வங்கி கணக்கில் எந்தெந்த வங்கியில் எவ்வளவு பணம் இருக்கிறது, எங்கெங்க ஊரில் எவ்வளவு சொத்து இருக்கிறது எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்.
பட்டியலிட்டிருக்கிறார்.
கோடிக்கணக்கான ரூபாய்கள்.
And he dies.
அவர் மரித்து விடுகிறார்.
And you take this will.
நீங்கள் அந்த உயிலை எடுத்துக்கொண்டு
give it to a lawyer to execute it for you.
அதை உங்களுக்கென்று செயல்படுத்த முடியாக ஒரு வழக்கறிஞர் இடத்திலே கொண்டு செல்கிறீர்கள்.
And that lawyer is a crooked cheat.
அந்த வழக்கறிஞர் அவர் ஏமாற்றுக்காரர்.
He says there are so many expenses and all connected with this.
இதோடு கூட எவ்வளவோ செலவு ஆக வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்.
Now only 10,000 rupees is left for you.
செலவெல்லாம் போக மீதி பணம் உங்களுக்கு இருக்க வேண்டியது 10,000 ரூபாய் தான் வந்து சேரும் என்று சொல்கிறார்.
10,000 rupees.
இந்த 10,000 ரூபாய் என்ன கொடுக்கிறார்.
And you live in poverty.
தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
All your life.
வாழ்க்கை முழுவதுமாக.
Even though your father worked hard to save crores for you.
உங்களுடைய தகப்பனார் கோடிக்கணக்கான ரூபாயை உங்களுக்கென்று சேமித்து வைத்திருந்தாலும் கூட.
Because you allowed some crooked lawyer to cheat you of what your father worked so hard to give you.
உனக்கு கொடுக்கும்படியாக உங்களுடைய தகப்பனார் எவ்வளவு கடினமாய் உழைத்த அந்த சொத்தை உங்களுக்கு கிடைக்காதபடி ஒரு வழக்கறிஞர் உங்களை வஞ்சித்து விட முடியாது நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள்.
Do you think you'll do that?
அப்படி நீங்கள் செய்வீர்களா?
You think you'll allow a crooked lawyer to cheat you of that?
ஒரு ஏமாற்றுக்கார வக்கீல் உங்களை ஏமாற்றும்படியாக அனுமதிப்பீர்களா?
You say no.
நீங்கள் இல்லை என்று சொல்வீர்கள்.
Why?
ஏன்?
Because when it comes to money we are very clever.
பணம் என்று மட்டும் வரும் பொழுது நாம் அவ்வளவு புத்திசாலிகளாக இருக்கிறோம்.
We will not allow us anybody to cheat us even of 50 rupees.
50 ரூபாய் கூட யாரும் நம்ம ஏமாற்றி விட கூடாது என்பதை எவ்வளவு கருத்துள்ளவர்களா இருக்கிறோம்.
But when it comes to abundant life.
ஆனால் பரிபூர்ண ஜீவன் என்று மட்டும் வரும்பொழுது.
Which is worth much more than millions of rupees.
அது லட்சக்கணக்கான ரூபாய்களை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டது.
You have allowed the devil to cheat you of your inheritance for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை பிசாசு வஞ்சிக்கும்படியாக நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள்.
The question is how much longer will you allow the devil to cheat you?
இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிசாசு உங்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கும்படியாக விரும்புகிறீர்கள்?
Like I said, your father worked so hard to earn all those crores of rupees for you.
உங்களுக்கென்று அந்த கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிப்பதற்காக உங்களுடைய தகப்பனார் எவ்வளவு கடினமாக உழைத்தார்?
Do you know how much Jesus suffered on the cross to purchase this abundant life for you?
இந்த பரிபூர்ண ஜீவனை உங்களுக்கென்று விலைக்கிரயமாய் வாங்கும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு எவ்வளவாய் பாடுபட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா?
That is why he sent the Holy Spirit.
ஆகவேதான் அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார்.
To give us abundant life.
நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படியாக.
There are two things required.
இரண்டு இதற்கு தேவைகள் உண்டு.
To come into this life.
இந்த ஜீவனுக்குள்ளாய் வருவதற்கு இரண்டு காரியங்கள் தேவைப்படுகிறது.
You know how Jesus described this life?
இயேசு இந்த ஜீவனை எப்படி விளக்கி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Let me read to you in John chapter 7.
யோவான் 7 ஆம் அதிகாரம்.
And verse 38.
38 ஆம் வசனம்.
This abundant life he pictured like this.
இந்த பரிபூர்ண ஜீவனை வாழ்க்கையை இப்படி அவர் சித்தரித்து சொல்கிறார்.
Rivers of living water.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று சொல்கிறார்.
Now that is different from just a cup of water.
ஒரு கப் தண்ணீருக்கும் ஒரு டம்ளர் தண்ணீருக்கும் இதற்கு வித்தியாசம் உண்டு.
Compare this with Psalm 116.
இந்த வசனத்தை சங்கீதம் 116 ஓடு கூட ஒப்பிட்டு பாருங்கள்.
Verse 13.
சங்கீதம் 116 13 வசனம்.
I will lift up the cup of salvation.
நான் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருவேன்.
And I will call upon the name of the Lord.
இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார்.
Psalm 23.
இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதம் 23 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
Only a cup.
அங்கே என் பாத்திரம் என்று சொல்கிறார்.
Psalm 23 verse 5.
சங்கீதம் 23:5.
My cup overflows.
என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
The cup of salvation.
இரட்சிப்பின் பாத்திரம்.
When we are born again,
நாம் மறுபடியும் பிறந்த பொழுது,
we get a cup of water.
நமக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கிடைக்கிறது.
How much water can you get in a cup?
ஒரு குவளையில எவ்வளவு தண்ணீர் இருக்கும்?
Yeah, it satisfies our thirst a little bit.
ஆம், நம்முடைய தாகத்தை கொஞ்சம் தணிக்கும்.
The cup of salvation we read.
நாம் வாசித்தது என்னவென்றால் இரட்சிப்பின் பாத்திரம்.
My cup overflows.
என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
How much can overflow from a cup?
ஒரு பாத்திரத்திலிருந்து எவ்வளவுதான் நிரம்பி வழிய முடியும்?
If you empty it, how much can come out?
அந்த பாத்திரத்தை அப்படியே நீங்கள் அதிலிருந்து ஊற்றினால் எவ்வளவு தண்ணீர் தான் வர முடியும்?
Little.
கொஞ்சம் தண்ணீர் தான்.
That's a picture of life.
அதுதான் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சி.
Abundant life is John 7:38.
பரிபூர்ண ஜீவன் என்பது யோவான் 7:38.
Rivers of living water.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்.
What a difference between a cup of water and rivers of living water.
ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீருக்கும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம்.
I want to say to all of you, my dear brothers and sisters.
என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
The devil has allowed you to be satisfied with a cup.
பாத்திரத்திலேயே நீங்கள் திருப்தி படும்படியாக பிசாசு உங்களை மயக்கி விட்டான்.
He has robbed you of having a river.
ஒரு நதியை நீங்கள் கொண்டிருப்பதிலிருந்து அவன் திருடி விட்டான்.
I tell you, it was my experience so many years after I was born again.
நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ ஆண்டுகளாக இது என்னுடைய அனுபவமாக இருந்தது.
I did not read the will that my father wrote for me.
எனக்கென்று என்னுடைய தகப்பன் எழுதியிருக்கக்கூடிய உயிலை நான்
வாசிக்கவில்லை
வேதத்திலே.
And so the devil cheated me for so many years after I was born again.
ஆகவே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் எத்தனையோ ஆண்டுகளாக பிசாசு என்னை வஞ்சித்து விட்டான்.
I used to be angry, I used to lust, I used to be bitter, I everything.
இச்சித்து கொண்டிருந்தேன், கோபப்பட்டு கொண்டிருந்தேன், கசப்பு கொண்டிருந்தேன்.
I would repent and say, Lord, forgive me.
ஆண்டவரே, என்னை மன்னிவென்று ஆண்டவரிடத்தில் கேட்டு கொண்டிருந்தேன்.
My life was like a circle.
என்னுடைய வாழ்க்கையானது ஒரு வட்டத்தை போல இருந்தது.
I sinned.
நான் பாவம் செய்தேன்.
I asked forgiveness.
மன்னிப்பு கேட்கிறேன்.
Forgiven.
மன்னிக்கப்பட்டாயிற்று.
Then again sin.
பாவம் செய்கிறேன்.
Again ask forgiveness.
மன்னிப்பு கேட்கிறேன்.
Forgiven.
மன்னிக்கப்பட்டேன்.
Then again sin.
பாவம் செய்கிறேன்.
Ask forgiveness.
மன்னிப்பு கேட்கிறேன்.
I was going round and round like these children go on a merry-go-round.
அந்த ராட்டனத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறது போல, சில பிள்ளைகள் விளையாண்டு கொண்டே இருக்கிறது போல என்னுடைய கிறிஸ்தவ
வாழ்க்கை சுற்றி கொண்டே இருந்தது. They are still in the same place.
எவ்வளவோ மணி நேரம் அந்த ராட்டனம் சுற்றின பிறகும் அதே இடத்திலே தான் இருக்கிறார்கள்.
That is my life.
அதான் என்னுடைய வாழ்க்கை.
And if you are honest, you have to say, many of you, that is your life also.
உங்கள் அநேகர் நீங்களும் நேர்மையாக ஒத்துக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கிறது என்று சொல்வீர்கள்.
Can you believe that from your life rivers of living water can flow out?
உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
What does it say here?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
This is only for apostles and prophets.
இது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா?
No.
இல்லை.
He who believes in me,
என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ,
every believer,
ஒவ்வொரு விசுவாசிக்கும்,
can enter the land of Canaan,
ஒவ்வொரு விசுவாசியும் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும்,
bring all those giants of sin under your feet,
பாவத்தினுடைய எல்லா ராட்சதர்களையும் உடைய கால்களுக்கு கீழாக நசுக்க முடியும்.
Only two requirements.
அதற்கு இரண்டே இரண்டு தேவைகள்.
Both are written here.
இரண்டுமே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
நம்பர் ஒன்,
முதலாவது தேவை,
யூ மஸ்ட் ஹேவ் அ ட்ரெமெண்டஸ் தர்ஸ்ட் ஃபார் திஸ்.
உங்களுக்கு இதற்கென்று அபரிமிதமான ஒரு தாகம் இருக்க வேண்டும்.
வெர்ஸ் 37,
37
வசனம். எனி ஒன் இஸ் தர்ஸ்டி கம் டு மீ.
தாகமா இருக்கிற நின்றத்தில் வர கடவன்.
ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ டுடே.
இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன்.
ஆஃப்டர் ஹியரிங் திஸ் மெசேஜ்,
இந்த செய்தியை கேட்ட பிறகு,
ஆர் யூ தர்ஸ்டி?
நீங்கள் தாகமுள்ளவர்களா இருக்கிறீர்களா?
ஆர் யூ சே, யா, இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்.
அல்லதா, இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை என்று சொல்கிறீர்களா?
ஓகே, கோ யுவர் வே,
உங்களுடைய வழியிலே போங்கள்.
யூ வில் ரிமைன் இன் தி சேம் கண்டிஷன். யுவர் ஹோம் வில் பீ ஃபுல் ஆஃப் ஃபைட்டிங் அண்ட் குவாரலிங் டில் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப்.
அதே நிலையிலே தான் இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே சண்டை, சச்சரவுகள், பிரச்சனை கடைசி வரை இருந்து கொண்டே தான் இருக்கும்.
I did not want my home to be like that.
என்னுடைய குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I wanted my home to be like a little heaven on this earth.
இந்த பூமியிலே ஒரு குட்டி பரலோகமாக என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன்.
And that is what God has done for me now.
அதைத்தான் இப்பொழுது தேவன் எனக்கு செய்திருக்கிறார்.
And the second requirement is
இரண்டாவது தேவை என்னவென்றால்
verse
38 38th verse
you must believe that Jesus can do it for you.
இயேசு உங்களுக்கென்று இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
Like he asked the blind man, do you believe I can do this for you?
அந்த குருடனை பார்த்து கேட்டது போல நான் உன்னை சுகமாக்க முடியும் என்று விரும்புகிறாயா விசுவாசிக்கிறாயா?
We don't have 25 conditions here.
இங்கே 25 நிபந்தனைகள் உங்களுக்கு இல்லை.
Only two.
இரண்டே நிபந்தனைகள்.
There's only two questions I want to ask you today.
இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள் இரண்டே இரண்டு தான்.
Do you have a great thirst and say, Lord, I want this life.
ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவல் ஒரு தாகம் உண்டா?
I want a life to be free from sin. The giants of sin must die in my life.
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பாவம் என்கிற ராட்சதர்கள் மரிக்க வேண்டும். ஆண்டவரே பாவத்திலிருந்து நான் முற்றிலுமாய் விடுதலையாக வேண்டும் என்ற வாஞ்சை வாஞ்சை இருக்கிறதா?
I'm not just asking for it, I'm crying out with a thirst for it.
ஏதோ நான் அதை கேட்பது மட்டுமல்ல தாகத்தோடு கூட கதறி கேட்கிறேன்.
Will you say, you know, in the Old Testament, Jacob once told God, I will not let you go unless you bless me.
ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு ஜெபிக்கிறான்.
That is a wonderful prayer.
அது அருமையான ஒரு ஜெபம்.
You know, I pray like that.
நான் அதை ஜெபிக்கிறேன்.
I'll tell you honestly.
நான் நேர்மையாக சொல்கிறேன்.
I said, Lord,
ஆண்டவரே,
I want this life.
இந்த ஜீவன் எனக்கு வேண்டும்.
And if it takes me 10 years to get it, I'll cry out to you for 10 years.
ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்வதற்கு 10 ஆண்டுகள் ஆகுமா? 10 ஆண்டுகள் நான் கதறிக்கொண்டே இருப்பேன்.
I was more defeated than you.
உங்களை காட்டிலும் அதிகமாக நான் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன்.
Believe me, I was more defeated than you.
உங்களை காட்டிலும் அதிகமாக நான் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன் என்பதை நம்புங்கள்.
But I believe that Jesus can deliver me.
ஆனால் இயேசு என்னை விடுவிக்க முடியும் என்று நான் நம்பினேன்.
And I said, Lord, I will not let you go unless you bless me.
ஆண்டவரே நீரை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொன்னேன்.
And God did that miracle for a sinner like me.
என்னைப் போல ஒரு பாவிக்கு தேவன் இந்த அற்புதத்தை செய்தார்.
He can do it for you.
உங்களுக்கு அதை அவர் செய்ய முடியும்.
If you have thirst,
உங்களுக்கு தாகம் இருந்தால்,
believe, Lord, I believe you'll do it for me.
ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாசம் இருந்தால்,
you have no favorites among your children.
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளிலே நீர் ஓரவஞ்சனையோ பட்சபாதமோ காட்டுவதில்லை.
What you did for him, you'll do for me.
அவருக்கு என்ன செய்தீர் அதை எனக்கும் நீர் செய்ய முடியும். ஆண்டவரே,
what you did for Zach Poonen, you'll do for me.
Zach Poonen க்கு என்ன நீர் செய்தீர் எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே,
believe it.
இதை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள்.
You know how the devil stops people from coming to the truth?
சத்தியத்திற்கு வருவதிலிருந்து எப்படி பிசாசு மக்களை தடை செய்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா?
Wherever he sees some preacher preaching the whole truth of God,
தேவனுடைய முழு சத்தியத்தையும் ஒருங்கே ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறாரோ,
he will spread a rumor about him.
அதை குறித்து தவறான செய்தியை பரப்பி விடுவான்.
Oh, that is all false teaching.
ஐயோ, அங்கே போக வேண்டாம், தவறான போதனை.
False prophet.
தவறான கள்ள தீர்க்கதரிசி.
Don't go near there.
பொய் தீர்க்கதரிசிக்கு போக வேண்டாம்.
That is the method the devil has used for 2000 years.
2000 ஆண்டுகளாக இந்த முறையை தான் சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறான்.
When Jesus came to the earth,
இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது,
you know what the Pharisees said?
பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்?
False teacher.
கள்ள போதகன்.
He is not teaching what Moses taught.
மோசே கற்பித்த காரியங்களை இவன் போதிப்பதில்லை.
Beelzebub.
இவன் பெயெல்செபூல்.
Prince of devils.
பிசாசுகளின் அதிபதி.
And some Jews got scared and said, "Oh, we better not listen to Jesus."
கொஞ்ச பேர் எல்லாம் பயந்து கொண்டு ஐயோ இயேசுவுக்கு போய் செவி கொடுக்க கூடாது என்று போய் விட்டார்கள்.
After Jesus died and went away,
இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு
Paul started preaching.
பவுல் இதை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார்.
And you read in the Acts of the Apostles.
அப்போஸ்தல நடபடிகளை வாசிக்கிறோம்.
Paul also the Jews said, "No, no, no, this fellow is teaching wrong teaching."
இவன் தவறான போதனை போதிக்கிறான் என்று சொல்லி யூதர்கள் சொன்னார்கள்.
Completely wrong.
முழுமையாய் தவறான போதனை.
Stoned him and called him a false teacher.
பவுலை கல்லெறிந்து கள்ள போதகன் என்று அழைத்தார்கள்.
Some Jews got scared and say, "Oh, we won't listen to Paul."
சில யூதர்கள் பயந்து ஐயோ பவுலுக்கு செவி கொடுக்க கூடாதுனு போய் விட்டார்கள்.
And throughout history,
சரித்திரம் முழுவதுமாக,
every man of God,
ஒவ்வொரு தேவ மனிதனும்,
whether it is Martin Luther,
அது மார்ட்டின் லூத்தரா இருந்தாலும் சரி,
John Wesley
இருந்தாலும் சரி,
William Booth, anybody who preached a message of victory,
ஜெயத்தின் செய்தியை வெற்றியின் செய்தி யாரெல்லாம் பிரசங்கித்தார்களோ,
in their generation,
அவருடைய தலைமுறையிலே,
they said false teacher,
இவர் கள்ள போதகன் என்று சொன்னார்கள்.
After they die and go, 500 years later we'll say, oh, he was a great prophet.
அவர் மரித்து கடந்து சென்ற பிறகு 500 ஆண்டுகள் கழித்து, ஓ, இவர் பெரிய தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்றோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது,
they tried to kill Martin Luther.
Martin Lutherை கொலை செய்ய முயற்சித்தார்கள்.
They tried to kill John Wesley.
John Wesleyயை கொலை செய்ய முயற்சித்தார்கள்.
They tried to kill William Booth.
William Boothயை கொலை செய்ய முயற்சித்தார்கள்.
That has been the devil's method all through 2000 years.
2000 ஆண்டுகளாக இதுதான் பிசாசுடைய வழியாகவே இருந்து வருகிறது.
No, that's a false teacher.
ஓ, இங்க போக வேண்டாம், பொய் போதகம்.
But some people
anal sila makkal
did not care for all those warnings.
Indha echarippugalukkellam avargal kavalai padavillai.
They listened to Jesus.
Yesuvai sevi kodutharga.
They became free.
Avargal yanar.
They listened to Paul.
Paulukku sevi kodutharga.
They listened to Martin Luther.
Martin Lutherukku sevi
kodutharga. They listened to John Wesley.
John Wesleyukku sevi kodutharga.
Dear brothers and sisters.
Arumiyana sagodara sagodrigale.
I'm not asking you to listen to me. I'm asking you to believe what we read in the scripture.
எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று நான் கேட்கவில்லை. இப்பொழுது வேதத்திலே வாசித்தேன் அதை நீங்கள் விசுவாசிங்கள் என்று உங்களை கேட்கிறேன்.
What shall we say in the end?
முடிவில் நாம் என்ன சொல்லுவோம்?
He who has ears to hear, let him hear.
காதுள்ளவன் கேட்கக்கடவன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Has God spoken to you?
தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரா?
Do you have a longing for this life?
இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு தாகம் உண்டா?
Then come to the Lord.
தேவனிடத்தில் வாருங்கள்.
And say, Lord Jesus, I believe.
ஆண்டவராகிய இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன்.
You can kill the giants of sin in my life.
பாவம் என்கிற ராட்சதர்களை ஆண்டவரே நீர் கொல்ல முடியும்.
You can make my life like rivers of living water flowing.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற
முடியும். I only got a cup of water now.
இப்போ எனக்கு இருக்கிறது ஒரு பாத்திரம் தண்ணீர் தான்.
I want rivers.
ஆண்டவரே எனக்கு நதிகள் வேண்டும்.
Thank you Lord, you will do this for me.
நன்றி ஆண்டவரே நீர் எனக்கு இந்த இதை செய்வீர்.
Whether it takes one day or 10 years I am going to come into this life.
இதற்கு ஒரு நாள் பிடித்தாலும் சரி 10 ஆண்டுகளாக போனாலும் சரி எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
I am not going to let the devil cheat me anymore.
இனிமேலும் பிசாசு என்னை வஞ்சித்து விட நான் விட மாட்டேன்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I believe there are sincere people here who are crying out to you.
ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகிற உண்மையுள்ள மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
Help them to come into this life.
இந்த வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வர உதவி செய்யும் ஆண்டவரே.
Pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.